说不过。
புத்துபுலோசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி புத்தமிழோசையை சிவமனுக்கு காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகள் வார இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜூன் மாதம் 20 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதிப்பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் மடியின்மை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. மடிமட கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி, மடியும் தனினும் உந்து. மடிமட கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி, மடியும் தன்னினும் உந்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். விட தருவதாய மடியை, சோம்பலை தன்னுள்ளே கொண்டு ஒழுகும் அறிவில்லாதவன் பிறந்த குடி, அவன் தன்னினும் முந்துற அழியும் என பரிமேலழகர் விளக்கம் தருகின்றார். அழிவு தருவதனை அகத்தை கொண்டு ஒழுகுதலின் பேதை என்றும், அவனால் புறந்தரப்படுவதாகலின் குடி தன்னினும் முந்துற அழியும் என்றும் கூறினார். ஆக்கத்திற்கு பிற்படினும் அழிவில் முற்படும் என்பதாம் எனவும் பரிமேலழகர் குறிப்பிடுகின்றார். ஒருவர் தன் வாழ்வில் சோம்பறித்தனத்தையே சிறந்த கொள்கையாக கொண்டு வாழும் முட்டாள்தனம் அவருடைய முழு குடும்பத்தின் பெருமையை, புகழை அழித்து அவரை கீழ்நிலைக்கு கொண்டு வருவது மட்டுமல்லாது அவரது சந்ததியையே அழித்துவிடும் என விளக்கம் தருகின்றனர். சோம்பல் உடையான் ஊக்கத்தை கைவிட்டவன் ஆவான். அவனது குடும்பம் பொருள் வளம் குன்றி குடி பெயரும் மங்கும். சோம்பர் என்பவர் தேம்பி திரிவர் என ஔவையார் அருளிய கொன்றைவேந்தன் பாடல் வரியொன்று கூறப்படுகின்றது. திறமை இருந்தும் தோட்டு போனவர்கள் பலரின் பின்னணியில் இருப்பது சோம்பேறித்தனம். அது ஒருவரை அறியாமலேயே குடும்பத்தின் முன்னேற்றத்தை தடுக்கும் தன்மையது. சோம்பலை உதறி தள்ளி சுறுசுறுப்புடன் இயங்கின் பரம்பரையை உயர்நிலைக்கிட்டு செல்லும் என விளக்கம் தருகின்றனர். எளிய மரபாக இருப்பினும் அதை உயர்ந்த மரபாக உயர்த்துவதற்கு சோம்பலை சோம்பி போகச் செய்க. மடிமட கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி, மடியும் தனினும் உந்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு கண்ணோட்டம் ஒன்று. தென்னிந்திய தமிழ் திரைப்படத்துறையிலே மறக்க முடியாத படம் பாடல்களையும் நடிகராகவும் வலம் வந்த திரு டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த வாரம் என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடும் அவர் தொடர்பான பாடல்களோடும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை வான அலைகளின் ஊடாக வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
தமிழ் சினிமாவில் தனது கம்பீரமான குரலின் மூலம் புகழின் உச்சத்திற்கு சென்ற பழம் பெறும் நடிகர் டி ஆர் மகாலிங்கம். தனது வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் மற்றும் கசப்பான அனுபவங்களை பெற்றிருந்தாலும் இசை, நாடகம், பாடகர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முக திறமையுடன் தனது வாழ்க்கைக்கான அடித்தளத்தை வலிமையாக ஊன்றியவர். செங்கோட்டை சிங்கம், எட்டுக்கட்டையில் பாடும் சாரீரம் கொண்ட பாடக நடிகர் என்று நாடக உலகில் புகழ்கொடி நாட்டியவர் ஜி எஸ் கிட்டப்பா. அவருக்கு பின் கம்பீரமும் இனிமையும் சரியான கலவையில் இணைந்த குரலில் பாடி கிட்டப்பாவின் இசை வாரிசு என்று புகழ் பெற்றவர் டி ஆர் மகாலிங்கம்.
மதுரை மாவட்டம் தென்கரை கிராமத்தில் பிறந்தவர் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள். ஏவி மெய்யப்ப செட்டியார் தான் தயாரித்த நந்தகுமார் என்ற படத்தில் 1938 இளம் கிருஷ்ணராக அவரை நடிக்க வைத்தார். மகாலிங்கம் ஓர் இளமை நடிகராக உருவெடுத்தார். ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் வள்ளியாக ருக்மணிக்கு எதிரே மகாலிங்கம் அவர்கள் முருகப்பெருமானாக நடித்து தனது குரலில் பாடல் ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். காயாத கானகத்தை என்ற அந்த பாடல் அவரது கண்ணீர் குரலில் கிட்டப்பா மீண்டும் பிறந்து விட்டார் என்று ரசிகர்களை சொல்ல வைத்தது. சுதந்திரத்திற்கு முந்தைய ஆண்டுகளில் நடந்த ஒரு சமூக நாடகமான நாம் இருவர் மற்றும் வேதாள உலகம் என இரண்டு படங்களில் நடித்து புகழ் பெற்றார். அதன் பிறகு பெரும் புகழ் பெற்ற ஞான சௌந்தரி, இதய கீதம் என மகாலிங்கம் நடத்த படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது. அப்போதுதான் மகாலிங்கத்தின் தென்றல், இளமை தோற்றம் மற்றும் அழகான அமைப்பு திரை உலகினரை கவர்ந்தது. புதிய சகாப்தத்தின் வருகையுடன் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறிய டி ஆர் மகாலிங்கம் தனது மகன் சுகுமாரின் பெயரில் ஓர் நிறுவனத்தை ஆரம்பித்து திரைப்படம் தயாரிக்க தொடங்கினார். மச்சரேகை, மோகன சுந்தரம், சின்னத்துறை, விளையாட்டு பொம்மை போன்ற படங்களை தயாரித்தார். அமுதவள்ளி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆடை கட்டி வந்த நிலவு, கண்ணில் மேடை கட்டி ஆடும் அழிலு, குளிரோடையில் மீதக்கும் மலர் ஜாடையில் சீரிக்கும் இவள் காணம் விட்டு வந்த மயிலு, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ. மெல்லிசை மன்னர்கள் இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்கள் அத்தனை பாடல்களையும் எழுத அப்படத்தில் இடம்பெற்ற செந்தமிழ் தேன்மொழியால் என்று டி ஆர் மகாலிங்கம் மென்குரலில் பாடிய பாடல் இன்றைக்கும் தமிழர்களின் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவரது திரை வாழ்வில் மீண்டும் ஒரு வெற்றி மாலையாக விழுந்தது.
செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்களில் இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள்.
அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எங்கள் திராவிட பொன்னாடி என்று மகாலிங்கத்தை பாட வைத்து தனது படத்தில் பிராமண நடிகரை கதாநாயகனாக நடிக்க வைத்ததாக எழுந்த விமர்சனத்துக்கு பதிலளித்தார். 1965 வெளியாகி பெரும் புகழ் பெற்ற திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற
இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை
என்ற பாடலை பாடி தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அடுத்து கந்தன் கருணை மற்றும் ராஜராஜ சோழன் போன்ற படங்களில் துணை பாத்திரங்களில் நடித்தார். 1978 கோயம்புத்தூரில் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக அவர் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டிருந்த போது மதியம் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு கட்டிலுக்கு அருகில் இறந்து கிடந்தார். அவரது வாழ்க்கை ஒரு முழு வட்டத்திற்கு வந்துவிட்டது. அவர் அழகான தென்கரையில் ஓர் இசை கலைஞராக தொடங்கி மற்றும் அற்புதமான நிகழ்வுகள் நிறைந்த வாழ்க்கைக்கு முடிவு கொடுத்தார். நன்றி.
நிகழ்ச்சியிலே தொடர்வது டி ஆர் மகாலிங்கம் அவர்களுடைய பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலே குன்னக்குடி வைத்தியநாதனின் இசையிலே கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகளிலே வெளிவந்த சிறப்பு பாடல் இப்போது நேர்களுக்காக.
செந்தமிழ் பெண்ணாள் தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள், தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள், தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள், தமிழ் தாயென வந்தாள்.
தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள், அவள் தென்மதுரை கோயிலிலே தங்கம் வளர்த்தாள், செந்தலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள், அவள் தென்மதுரை கோயிலிலே தங்கம் வளர்த்தாள்,
தஞ்சையிலே கொடி புகுந்து மங்களம் தாழ்ந்தாள், தஞ்சையிலே கொடி புகுந்து மங்களம் தாழ்ந்தாள்,
தொல்காப்பியம் வீற்றிருக்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் ஆகும். ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும், திருக்குறளாகும்.
தனிமுடியில் தொல்காப்பியம் வீட்டிருக்கும், திருவடியில் கிளம்பாசி பாட்டிசிக்கும். அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும், அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும். ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும், அவள் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும், திருக்குறளாகும்.
புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள் பொன்மேனி அலங்கார சீதனங்கள், கலைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே விலையேது தலைதாழ்த்தி வணங்கிடுவோம், நாம் வணங்கிடுவோம்.
புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள் பொன்மேனி அலங்கார சீதனங்கள், கலைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே.
நிகழ்ச்சியில் தொடர்வது சர்வதேச செய்தி குறிப்புகள்.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாணியூடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறதா மத்திய கிழக்கு போர். 3 மாதங்களாக உலக அரசியலின் மையப்புள்ளியாக இருந்த அமெரிக்கா ஈரான் மோதல் தற்போது முக்கியமான தீர்ப்பு முனையை எட்டியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் உறுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் வெள்ளிக்கிழமை ஜூன் 19 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னேற்றம் மேற்காசி பிராந்தியத்தில் நீடித்து வந்த பதற்றத்தையும் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த அச்சத்தையும் குறைக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. வளைகுடாவில் தற்போதற்கு போர் முடிவுக்கு வந்துவிட்டது. மத்திய கிழக்கில் இருந்த அமெரிக்க தளங்கள் பலவும் தாக்கப்பட்டன. ஈரானுக்கு பில்லியன் கணக்கில் பணம் வழங்கப்படுகிறது. ஈரான் இனி ஹோர்முஸ் நீர்நிலையில் சுங்க வரிகளை வசூலிக்கும். அதேவேளை இஸ்ரேலில் வளர்ந்து வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு வருகிறது. வாஷிங்டன் அரசு இந்த சமாதான நடவடிக்கைகளை எப்படி திருத்திக் கூற முயன்றாலும் ஈரான் ஒரு தோற்ற நாடாக வெளியேறப் போவதில்லை. ஈரான் பாரிய குண்டு வச்சிருந்து தப்பித்தது. ஈரான் தனது அரசாங்கத்தை அப்படியே தக்க வைத்துக் கொண்டது. அதேவேளை ஈரான் ஹோர்முசே ஒப்பந்தத்தின் மையத்தில் வைத்திருந்தது. முடக்கப்பட்ட சொத்துக்களும் பொருளாதார தடைகள் நீக்கவும் இப்போது பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வந்துள்ளன. லெபனான் போர் நிறுத்த கட்டமைப்பு இழுத்து வரப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் எவ்வளவு கடுமையான பேச்சுக்கள் பேசினாலும் லெபனானில் அதன் நடவடிக்கைகள் காரணமாக இப்போது அழுத்தத்தை எதிர்கொள்வது உண்மையில் அமெரிக்கா எதிர்பார்த்த முடிவு அல்ல. போரின் ஆரம்ப கட்டத்தில் முக்கியமாக ஈரான் நசுக்கப்படும், அழிக்கப்படும் என்று எல்லோரும் கூறினார்கள். தெஹ்ரான் சரணடைய நிர்பந்திக்கப்படும் என்றும் மேற்குலக நாடுகள் கூறியது. அதிகபட்ச அழுத்தம், அதிகபட்ச கீழ்ப்படுதை உருவாக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஈரான் தனது புவியியல் அமைப்பு, பொறுமை மற்றும் பிராந்தி செல்வாக்கை பேரம்பேசும் சக்தியாக மாற்றிக்கொண்டது. புகழ்ச்சிக்காக அமெரிக்கா ஒரு தலைப்புச் செய்தியை பெறுகின்றது. டிரம்ப் ஒரு வெற்றி உரையை ஆற்றுவார். இஸ்ரேல் விரக்தியை பெறுகிறது. ஆனால் ஈரான் சர்வதேச அரசு மிக முக்கியமான ஒன்றை பெறுகிறது. உயிர் உழைத்தல், செல்வாக்கு மற்றும் பேச்சுவதில் ஒரு இடம் வகிக்கின்றது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நேரடி ராணுவ மோதல் வெடித்தது. ஆரம்பத்தில் கடற்படை நடவடிக்கைகள் மற்றும் வான்வழி தாக்குதல் தொடங்கி இந்த மோதல் பின்னர் பிராந்திய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகளாக வளர்ந்தது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரை வழியாக செல்லும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உலக எண்ணெய் சந்தைகளும் கடுமையான அதிர்வுகளை சந்தித்தன. இந்த சூழ்நிலையில் கடந்த April 8 இடைக்கால போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்டது. அதன் பின்னர் கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்த முயற்சியின் மூலம் இரு தரப்புக்கும் இடையே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஆரம்பத்தில் சில முக்கிய விடயங்கள் கருத்து உறவு காணப்பட்டாலும் நீண்டகால பேச்சுவார்த்தையின் பின்னர் தற்போது அமைதி ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க முன்னேற்றத்தை முதன்மையில் அறிவித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆவார். தனது சமூக வலைத்தள பதவியில் அமெரிக்காவும் ஈரானும் தீவிர பேச்சுவார்த்தை பின்னர் அமைதி ஒப்பந்தம் இணக்கம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதி ஒப்பந்தம் உறுதியானதை உறுதிப்படுத்தியுள்ளார். உலக வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாகவும் சர்வதேச கப்பல் எந்த தடையின்றி இந்த பாதையை பயன்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் முக்கிய அம்சங்கள் ஒன்று ஹோர்முஸ் நீரின் முழுமையான மீள்திறப்பாகும். உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகள் ஒன்றாக விளங்கும் இந்த நீரினை வழியாக தினசரி மில்லியன் கணக்கான பீப்பா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனவே இந்த பாதை திறக்கப்படுவது உலக பொருளாதாரத்துக்கு மிக நிம்மதியை விளங்கும் என்று பொருளாதார கருதுகின்றன. அதேபோல் ஈரானின் கடற்பல் மாவட்டத்தில் அமெரிக்க ராணுவப்படைகள் 30 நாட்களுக்கு படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ஈரான் தனது கடற்பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை சோழன் முக்கிய குழு ஒன்றை நிறைவேற்றுள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் ஒப்பந்தத்தில் 14 முக்கிய அம்சங்கள் உள்ளதாகவும் அவற்றில் முக்கியமாக அமெரிக்கா ஈரானின் 12 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பான ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பாகவும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. எனினும் இந்த அமைதி ஒப்பந்தம் முழுமையான தீர்வா என்ற கேள்வி இன்னும் எழுந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரங்களில் எதிர்காலத்தில் மீண்டும் கருத்து உரல் உருவாகும் சாத்தியங்கள் உள்ளன. இதனாலேயே ஒப்பந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் அமெரிக்கா மீண்டும் ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கலாம் என்றும் டிரம்ப் எச்சரித்தார். மொத்தத்தில் ஜெனீவாவில் கையெழுத்தாவுள்ள அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் சமீபகால மேற்காசிய அரசு மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் நிலையான அமெரிக்கான அணித்தளமாக அமையுமா அல்லது தற்காலிக அரசியல் சமரசமாக மட்டும் மாறுமா என்பதை தேர்தல் மாதங்களை தீர்மானிக்கும். இருப்பினும் போரை விட பேச்சுவார்த்தை என்ற இரு தப்பினை இந்த முடிவு உலக அமைதிக்கான ஒரு நேர்மறையான முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. மீண்டும் உங்களுடன் வானிலை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை வருகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் புத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று, சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் புத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் பூத்தூர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் பூத்தூர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் ஜூலை மாத சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் பூத்தூர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் பூத்து சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம் பெறுவது படித்ததில் பிடித்தது.
வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக 5 ஆண்டு கால விவாகரத்து வழக்கு. ஆவணங்களை கிழித்து நீதிமன்றத்தில் சேர்ந்த தம்பதி. 5 ஆண்டு கால விவாகரத்து வழக்கு. ஆவணங்களை நீதிமன்ற வளாகத்தில் கிழித்தறிந்த மனைவி தனது கணவருடன் ஒன்று சேர்ந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளதாவது, டெல்லியை சேர்ந்தவர் ஷிகா. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2020ஆம் ஆண்டில் ஷிகாவுக்கும் சாப்ட்வேர் இன்ஜினியரான சௌரவுக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணமான சில மாதங்களிலேயே இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்தன. கணவர் வீட்டை விட்டு வெளியேறிய ஷிகா தனது தாய் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். கணவர் சௌரவிடம் இருந்து விவாகரத்து கோரி டெல்லி குடும்ப நல நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சுமார் 5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு ஷிகாவின் தந்தைக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. நிதிச்சுமை காரணமாக அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த தகவல் சௌரவுக்கு தெரிய வந்தது. உடனடியாக மருத்துவமனைக்கு சென்ற அவர் குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாமனாரை சேர்த்தார். மருத்துவ சிகிச்சைக்கான முழு செலவையும் அவரே ஏற்றுக்கொண்டார். இதன் காரணமாக இரு குடும்பங்களுக்கு இடையே இருந்த கசப்புணர்வு மறைந்தது. ஷிகாவின் மனநிலையிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் உள்ள குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதில் ஆஜராக சௌரவும் ஷிகாவும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். அப்போது நீதிமன்ற வளாகத்தில் கணவரை பார்த்த ஷிகா ஓடோடி சென்று கட்டியணைத்து கதறி அழுததுடன் தனது கையில் வைத்திருந்த விவாகரத்து வழக்கு ஆவணங்களை கிழித்தெறிந்து வீசினார். விவாகரத்து வழக்கை வாபஸ் பெறுவதாக இருவரும் நீதிபதியிடம் முறையிட்ட நிலையில் நீதிபதி மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். நீதிமன்ற வளாகத்தில் சௌரவும் ஷிகாவும் உணர்ச்சி பெருக்கில் கதறி அழுத வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது படித்ததில் பிடித்தது.
வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக, அமெரிக்கா இல்லாவிட்டால் இஸ்ரேல் என்ற நாடே இல்லை என்று கொந்தளித்த ட்ரம்ப், ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான பகிரங்க கருத்து வேறுபாடு தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில், தனது ஆதரவு இல்லாவிட்டால் இஸ்ரேல் என்ற நாடே இருந்திருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் கத்தார் அமீர் ஜோக் தமீம் பின் சாக் அல்தானியனுடனான இணைந்து பேசிய போது கூறிய ட்ரம்ப், அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் இல்லை, தாம் இல்லாமல் இஸ்ரேல் இருந்திருக்காது, ஏனென்றால் தாம் செய்ததை செய்ய வேறு எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் முன்வரவில்லை, தாம் தலையிடாமல் இருந்திருந்தால் இஸ்ரேல் எப்போது அழிந்திருக்கும் என தெரிவித்துள்ளார். ஈரானுடனான அமைதி ஒப்பந்த முயற்சிகளை பாதிக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய லெபனான் மீதான ஸ்டேலின் தாக்குதல்களை குறித்து நெதன்யாகுவை மிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ட்ரம்ப் வலியுறுத்திய நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியாகின. நெதன்யாகுவுடன் தனக்கு இன்னும் வலுவான உறவு இருப்பதாக கூறிய ட்ரம்ப், அதேவேளை அவர் கூடுதல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். லெபனான் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த நாடாக திகழ்ந்தது. அங்கு பேராசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் போன்ற அறிவார்ந்த சமூகம் இருந்தது. சிறந்த அறிவுத்திறன் கொண்டவர்கள் அங்கு வாழ்ந்தனர். ஆனால் தற்போதைய நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படவிருக்கும் நிலையில் பெய்ரூட் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியதால் ட்ரம்ப் நெதன்யாகுவை மிக கோபமாக வெளியான தகவல்கள் தொடர்ந்தும் இந்த கருத்துக்கள் வெளியாகின. ஆனால் லெபனான் தலைநகரில் உள்ள ஹெல்புஷ் தளம் ஒன்றை குறிவைத்து மட்டுமே தாக்குதல்கள் நடந்தியதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக் கூடாது என்று முன்னதாக ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் இஸ்ரேல்களின் தாக்குதல் குறித்து தனது ஆலோசகர்கள் தெரிவித்த போது ஆச்சரியமடைந்ததாக ரம் கூறியுள்ளார். மட்டுமன்றி ஈரான் விவகாரத்தில் நெதன்யாகு தவறாக முடிவெடுத்தார் என்றும் ரம் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் அமெரிக்காவுடனான எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானின் சில பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டியது அவசியமாகும் என்று ஈரானின் வெளிவிகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சித் கூறியுள்ளார். மேலும் இந்த போரின் போது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இஸ்ரேலின் படைகள் வெளியேறாத வரை போர் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை என்று கருதப்படும் எனவும் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெறவில்லை என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மட்டுமன்றி தேவைப்படும் காலம் வரை இஸ்ரேல் லெபனானில் தொடர்ந்து நீடிக்கும் என்று நெதன்யாகு கூறியுள்ளார். லெபனான் மட்டுமன்றி காசா மற்றும் சிரியா தொடர்பிலும் தங்களது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி புவிதரன்.
முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளிண்டனின் மனைவி கிலரி கிளிண்டன் அவர்கள் அண்மையிலே ஒரு புத்தகம் ஒன்றை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். ஹார்ட் சாய்ஸஸ் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அதிலே அவர் ஆச்சரியமான ஒரு விவரத்தை தெரிவித்திருக்கின்றார். இரண்டாவது உலகப் போர் ஆரம்பித்து சில வாரங்களுக்கு பிறகு ஒரு ரஷ்ய வீரருக்கு வீட்டுக்கு செல்ல விடுமுறை கிடைக்கின்றது. விடுமுறையை கழிக்க ஊருக்கு சென்ற வீரருக்கு ஊருக்குள் நுழையும் போதே அதிர்ச்சி காத்திருக்கின்றது. அவரது ஊர் எதிரிகளால் குண்டு வீசப்பட்டு பிணங்கள் குவியலாக ராணுவ வண்டியில் கிடத்தப்பட்டிருந்தது. பல நூற்று கணக்கில் கிடந்த சடலங்கள் கூட்டு கல்லறைக்கு எடுத்து செல்லப்பட தயாராக நிலையில் இருந்தன. சடலங்களின் முன்னால் அந்த ராணுவ வீரர் சிறிது நேரம் நின்றார். ஒரு பெண்ணின் பாதத்தில் இருந்த காலணிகளை அவர் திடீரென கவனித்தார். முன்பொரு நாள் தனது மனைவிக்காக வாங்கி வந்த காலணிகள் போல தெரிந்தன. உடனே வீட்டுக்கு ஓடினார். வீட்டில் யாரும் இல்லை. வேகமாக திரும்பி வந்து வாகனத்தில் இருந்து அந்த உடலை பரிசோதித்தார். அது அவரது மனைவியே தான். அதிர்ச்சி அடைந்து அவர் பொது கல்லறையில் மனைவியை புதைக்க விரும்பவில்லை என்றும் தனி கல்லறையில் புதைக்க விரும்புவதாக கூறி உடலை தன்னிடம் தருமாறு வேண்டினார். அமைதி கிடைத்தது. வாகனத்திலிருந்து உடலை வெகு சிரமத்துடன் வெளியே எடுக்கும் போது மனைவி இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ந்த அவர் உடனே அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தேவையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் உயிர் பெற்றாள். அந்த வீரரின் மனைவி இந்த விபத்து அவருக்கு நடந்த சில வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட உயிருடன் புதைக்கப்பட இருந்த அந்த மனைவி கற்பமுற்றாள். ஆண் குழந்தை பிறந்தது. பிரசவம் பார்த்தவர்கள் பையனுக்கு பெயர் சூட்டினர். பெயர் என்ன தெரியுமா? விளடிமீர். விளடிமீர் புடின். எங்கோ கிட்ட மாதிரி இருக்கிறதா இந்த பெயர்? இவர்தான் தற்போதைய ரஷ்ய அதிபர். சவக்குழிக்கு போயிருக்க வேண்டிய தன்னுடைய தாயிடமிருந்து அதிர்ஷ்டவசத்தால் கருவில் திருவாகி உலகில் அவதரித்து இன்று உலகையை ஆட்டி படைக்கும் சக்திகளில் ஒருவராக திகழ்கிறார். இந்த செய்தியை சற்று உளவியல் கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்து பாருங்கள். கணவனின் வரவை நம்பி இறைவனை வேண்டிக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்ணின் நேர்மறை எண்ண அலைகள் அவளது கணவனின் கண்ணில் காட்டிக் கொடுத்து அவளை பிணக்குவியலில் தனியாக மீட்க உதவியது. இந்த நேர்மறை எண்ண அலைகள்தான் இறைவன் அருள் என்று எல்லோரும் எடுத்துக் கொள்வோமா? நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
அந்த இசைவாணர் நீங்கள் தான்.
அந்த அழகு தேவதை தான் நீ.
பாடுங்க.
தந்தை யாரோ தாயும் யாரோ ஆறுதாரோ சிந்தை எல்லால் சொந்தமில்லை யாரிரோ கண்ணே யாரிரா.